السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين سورہ فاتحہ ایک ایسی سورت ہے.
சூரா ஃபாத்திஹா நாம் ஒவ்வொரு தொழுகையிலும் ஓதக்கூடிய ஒரு அதிகாரமாகும். நபிமொழிகளில் இதற்கு பல பெயர்களும் மேன்மைகளும் கூறப்பட்டுள்ளன. ஒரு அறிவிப்பில் இதற்கு சூரத்து சலாத் என்றும் வந்துள்ளது. ஹஜரத் அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கின்றார்கள், அது நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹு தாலா கூறுகின்றான், நான் சலாத்தை அதாவது சூரா ஃபாத்தியாவை எனக்கும் அடியானுக்கும் பாதி பாதியாக பிரித்துள்ளேன். அதாவது இந்த சூராவின் பாதி பகுதியில் இறை பண்புகள் எடுத்துரைக்கப்பட்டுள்ளன. மேலும் பிற பாதி பகுதியில் அடியானுக்கு வேண்டிய துவாக்கள் கூறப்பட்டுள்ளன. ஆக இதுதான் இதன் முக்கியத்துவமாகும். தொழக்கூடிய ஒவ்வொருவரும் எப்பொழுதும் இதனை கண்முன் நிறுத்த வேண்டும். அல்லாஹு தாலா உடைய பண்புகளின் மீதும் கவனம் செலுத்தியவாறு அதிக அளவு அதிலிருந்து பலன் பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். மேலும் இதில் கூறப்பட்டுள்ள துவாக்களின் பக்கமும் கவனம் செலுத்தி துவாவிலிருந்து பயன்பெறுவதற்கு ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு ரகாத்திலும் மிகவும் கவனத்துடன் ஓத வேண்டும். இதேபோன்று இந்த விஷயத்தையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதாவது ஹஜரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலமாகிய இந்த காலத்துடனும் இந்த அதிகாரத்திற்கு அதிக தொடர்பு உள்ளது. பழைய வேதங்களிலும் இதனை பற்றி கூறப்பட்டுள்ளது. சூரா ஃபாத்தியாவுடைய கருத்துக்களும் ஹஜரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலத்தின் அருட்கள் அதனை பெறுவது, மேலும் இக்காலத்தின் தீமைகள் வழிகேட்டிலிருந்து தவிர்ந்திருப்பது போன்றவற்றின் பக்கம் சுட்டி காட்டுகின்றது. ஆக இந்த வகையில் இன்றைய காலத்து முஸ்லிம்கள் மத்தியில் இதற்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் இருக்க வேண்டும். ஆனால் துரதிருஷ்டவசமாக முஸ்லிம் உலமாக்கள் சமுதாயத்தை எந்த அளவு தன்வசப்படுத்தி உள்ளார்கள் என்றால், மேலும் எந்த அளவு அவர்களுடைய சிந்திக்கும் திறனை அழித்து விட்டார்கள் என்றால், பெரும்பான்மையானவர்கள் இதன் பக்கம் கவனம் செலுத்துவதற்கு தயாராகவே இல்லை. இதன் காரணமாக முஸ்லிம்கள் இதனை சிந்திப்பதே இல்லை. ஆனால் அல்லாஹ்வின் அருளால் சிந்தனை செய்யக்கூடிய கவனம் செலுத்தக்கூடிய மசீஹ் மற்றும் மெஹதியின் அவசியத்தை புரியக்கூடிய ஒரு கூட்டமும் உள்ளது. ஆக இந்த மௌலவிகளின் கைகளில் உள்ள இந்த மக்களை இந்த பெயர் தாங்கி உலமாக்களும் மௌலவிகளும் தீமை மற்றும் வழிகேட்டின் பக்கம் அழைத்து செல்கின்றனர். வேதனையுள்ள உள்ளம் கொண்ட ஒவ்வொரு முஸ்லிமும் இந்த விஷயத்தை வெளிப்படுத்துகின்றனர். அதாவது தீமைகள் இணை வைத்தல் மற்றும் வழிகட்டிற்கான காலம் நடந்து கொண்டிருக்கின்றது. மேலும் இது எல்லா இடங்களிலும் பரவுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதனை விளக்குவதற்கு இறைவனுடைய சிறப்புமிகு அடியார் தோன்றுவது அவசியமாகும். இந்த உணர்வு இவர்களிடம் இருக்கத்தான் செய்கிறது. இவர்கள் அந்த அடியார் வந்துவிட்டாரா என தேடவும் வேண்டும். நிச்சயமாக இறைவனுடைய அந்த சிறப்புமிகு அடியார் தோன்றிவிட்டார். ஆனால் நான் கூறியது போன்று பெரும்பாலர் உலமாக்களின் பின்னால் சென்றவாறு அவரை ஏற்க மறுக்கின்றனர் அல்லது பயத்தினால் ஏற்க மறுக்கின்றனர். ஆக உலமாக்களும் மக்களும் இறைவன் புறமிருந்து நேர்வழியினை நாட வேண்டும். தனது பிடிவாதத்தினை விட்டுவிட வேண்டும். எவ்வாறாயினும் நமது பணி தூது செய்தியினை எட்ட வைப்பதாகும். இன்ஷா அல்லாஹ் தாலா நாம் அதனை எட்ட வைத்துக் கொண்டே செல்வோம், தமது பணியை செய்து கொண்டே செல்வோம். ஆனால் இதனுடன் அகமதியில்லாகிய நாம் ஹஜர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உண்மை பேரன்பருடன் தொடர்புடைய நாம் நமது அறிவு மற்றும் ஞானத்தினை வளர்த்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். சூரா ஃபாத்தியாவுடைய கருத்துகளிலிருந்து அதிக அளவு பயனடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஹஜரத் மசீம் அலி இஸ்லாத் வஸ்லாம் அவர்கள் இந்த அதிகாரத்தை தமது நூல்களில் பல்வேறு இடங்களில் கூறியுள்ளார்கள். இதனுடைய கருத்துக்களை மிக தெளிவாக நம் முன் திறந்து வைத்துள்ளார்கள். நிச்சயமாக இவை நமக்கு இதனை புரிவதன் பக்கம் கவனம் செலுத்துவதற்கான பொறுப்பை நம் மீது சுமத்துகின்றது. இதனுடைய அறிவை பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இதன் மூலம் நாம் இந்த கருத்துக்களை புரிந்தவாறு பயன் பெற வேண்டும். தற்பொழுது நான் ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய வார்த்தைகளில் சூரா ஃபாத்தியாவின் இரண்டாவது வசனம், அதாவது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமுக்கு பிறகு வரக்கூடிய வசனம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ற வசனத்தின் விளக்கங்களை அன்னாருடைய மேற்கோள்களிலிருந்து எடுத்து கூறுவேன். அன்னார் இந்த வசனத்தில் அடங்கியுள்ள பல்வேறு கருத்துக்களை பல்வேறு கோணங்களில் எடுத்துரைத்துள்ளார்கள். நான் ஒரு சில மேற்கோள்களை மட்டுமே எடுத்துள்ளேன். இவை இந்த வசனத்தை பற்றி அன்னார் சுட்டிக்காட்டிய அன்னாருடைய அறிவு மற்றும் ஆன்மீக பொக்கிஷத்தின் ஒரு சில விஷயங்களே ஆகும். இதனை தவிர இந்த ஒரு வசனத்திற்கு எண்ணற்ற மேற்கோள்கள் உள்ளன. நிச்சயமாக இதனை படிப்பதன் மூலம் கேட்பதன் மூலம் அறிவு மற்றும் ஞானம் வளர்கின்றது. ஆனால் ஒரு தடவை படிப்பதனால் மட்டும் மனிதன் அதன் ஆழமான விளக்கம் வரை சென்றுவிட முடியாது. மேலும் அதன் வரை செல்வது சாத்தியமற்ற ஒன்றாகும். இதை சரியாக புரிந்து கொள்வதற்கு நாமும் நூல்களை படிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் இக்காலத்தின் இமாமுடைய ஆன்மீக பொக்கிஷத்தை பற்றிய சரியான அறிவையும் பெற முடியும். மேலும் அதிலிருந்து பலன் பெறவும் முடியும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீனை பற்றிய சிறிய விளக்கத்தை ஹஜரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு கூறியுள்ளார்கள். ஹஜரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், அல்ஹம்துலில்லா, எல்லா புகழும் இந்த உண்மையான வணக்கத்திற்குரிய அனைத்து பண்புகளின் முழுமையானவனுக்கே உரியது என நிரூபணமாகின்றது. அதாவது எல்லா புகழும் போற்றுதலும் அல்லாஹு தாலாவுக்கே உரியதாகும். அவனிடம் அனைத்து பண்புகளும் ஒன்றிணைந்துள்ளன. மேலும் அல்லாஹு தாலாவிடம் மட்டுமே இந்த பண்புகள் அனைத்தும் முழுமையான முறையில் தென்பட முடியும். கூறுகின்றார்கள், ஹம்து அனைத்து பண்புகளின் முழுமையானவனுக்கு உரியதாகும். அவனது பெயர் அல்லாஹ்வாகும். நாம் இதற்கு முன்னரும் கூறியுள்ளோம், திருக்குறானின் மரபுப்படி அல்லாஹ் என்பது உண்மையான வணக்கத்திற்குரியவனும் அனைத்து பண்புகளின் முழுமையானவனும் எந்தவித குறைபாடும் இல்லாத தூய்மையான அந்த இறைவனின் பெயர் ஆகும். அவன் எல்லா விதமான பண்புகளின் தொகுப்பு ஆவான். அனைத்து விதமான குறைபாடு, பலஹீனம், தகாதவற்றிலிருந்து அவன் தூய்மையானவன் ஆவான். வஹ்தஹு லா ஷரீக் ஆவான். அவன் ஒருவனாவான், இணையற்றவன் ஆவான். அவன் நன்மைகளின் ஊற்று ஆவான். எல்லா விதமான பலன்களும் அவனிடமிருந்தே பிறக்கின்றன. ஏனென்றால் இறைவன் தனது தூய வேத நூலாகிய திருக்குறானில் தனது பெயராகிய அல்லாவை மற்ற அனைத்து அழகிய பண்புகளின் தொகுப்பாக கூறியுள்ளான். அதாவது அல்லாஹு தாலாவுடைய அனைத்து பண்புகளும் இதில் அடங்கிவிட்டன என்பதாகும். அல்லாஹ் என்ற ஒரு பெயரில் அல்லாஹ்வுடைய மற்ற அனைத்து பண்பு பெயர்களும் அடங்கியுள்ளன. எந்த இடத்திலும் மற்ற பெயருக்கும் இவ்வளவு மேன்மையை வழங்கவில்லை. முழுமையான பண்புகளின் தொகுப்பாக அவன் உள்ளதால், அதாவது முழுமையான முறையில் அனைத்து பண்புகளையும் கொண்டதினால், அல்லாஹ் என்ற இந்த பெயர் மற்ற அனைத்து பண்புகளுக்கும் அது சான்றாக விளங்குகின்றது. ஏனென்றால் அவன் அனைத்து பெயர்களின் பண்புகளின் தொகுப்பு ஆவான். ஆகையால் இதன் கருத்து அவன் அனைத்து முழுமையான பண்புகளை உடையவனாவான் என்பதாகும். அல்லாஹு தாலாவுடைய பெயராகிய அல்லாஹ் என்ற வார்த்தையில் எல்லா விதமான பண்புகளும் முழுமையான முறையில் ஒன்றிணைந்து உள்ளன. கூறுகின்றார்கள், ஆக அல்ஹம்துலில்லாஹ்வுடைய அர்த்தத்தின் சாராம்சம் என்னவென்றால், புகழுரையின் எல்லா வகைகளும், அவை வெளிப்படவையான புகழ்ச்சியானாலும் மறைமுகமான புகழ்ச்சியானாலும் தனிச்சிறப்புகளை கொண்டவையாயினும் இயற்கை அற்புதங்களை கொண்டவையாயினும் அவை யாவும் அல்லாஹ்வுக்கு மட்டுமே சொந்தமானவையாகும். இதில் வேறு எவரும் இணையில்லை. மேலும் ஓர் அறிவாளியின் அறிவு எத்தனை உண்மையான புகழுரைகளை மற்றும் முழுமையான மேன்மைகளை சிந்திக்க முடியுமோ, அதாவது அறிவுள்ளவர்கள் சிந்திக்கக்கூடிய எல்லை அளவு ஒருவருடைய புகழும் முழுமையான மேன்மையும் எவ்வளவு உயர்வாக தோன்ற முடியுமோ, அல்லது சிந்தனையாளரின் சிந்தனையில் தோன்ற முடியுமோ, அவை அனைத்தும் அல்லாஹ்விடம் உள்ளது. மேலும் மனித அறிவு இறைவனிடம் இல்லாத ஒரு சிறப்பு உண்டு என்று சாட்சியளித்து, மேலும் துரதிருஷ்டமான மனிதரை போன்று அந்த சிறப்புகளிலிருந்து அல்லாஹ் பேரழிந்தவன் ஆவான் என்று ஒருபோதும் கூறவே முடியாது. இது சாத்தியமற்றதாகும். அதாவது மனிதனுடைய அறிவு இந்த சிறப்பம்சம் ஒன்று உள்ளது, ஆனால் அல்லாஹ் துரதிருஷ்டவசமான மனிதனை போன்று அதை இழந்து இருக்கின்றான் என்று ஒருபோதும் கூறவே முடியாது. கூறுகின்றார்கள், எந்த அறிவாளியும் இறைவனிடம் தென்படாத எந்த ஒரு மேன்மையையும் எடுத்து கூறவே முடியாது. மனிதனுடைய சிந்தனை எல்லைக்குட்பட்டதாகும். அவனால் அதுவரை செல்ல முடியாது. அந்த பண்புகளை மனித அறிவால் சூழ்ந்து கொள்ள முடியாது. கூறுகின்றார்கள், மனிதனால் எந்த அளவு சிறப்புகளை சிந்திக்க முடியுமோ அவை அனைத்தும் அவனிடம் இருக்கின்றன. இறைவன் தன்னிலும் தனது பண்புகளிலும் புகழ்ச்சிகளிலும் ஒட்டுமொத்தமான முழுமை தன்மையையும் பெற்றவனாவான். மேலும் அவன் எல்லாவித அசுத்தங்களிலிருந்தும் முற்றிலும் தூயவனாவான். எனவே ஹஜ்ரத் நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு துவாவை கற்று தந்துள்ளார்கள். அதில் இவ்வாறு வருகின்றது, அதாவது ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு அல்லாஹ்விடம் துவா செய்தார்கள், நான் அறிந்துள்ள உனது பெயர் மற்றும் பண்புகளிலிருந்து நன்மையினை நாடுகின்றேன், மேலும் நான் அறியாத உனது பெயர் மற்றும் பண்புகளிலிருந்தும் நன்மையினை நாடுகின்றேன். ஆக மனிதனால் இறைவனுடைய பெயர்களையும் பண்புகளையும் அளக்கவே முடியாது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீனுடைய இந்த சிறிய விளக்கத்திற்கு பிறகு அல்ஹம்துடைய அர்த்தங்களை எடுத்துரைத்தவாறு அன்னார் கூறுகின்றார்கள், புகழுக்கு உரிமையுடைய ஒருவர் செய்த நல்ல காரியத்திற்காக செய்யப்படும் புகழுரை ஹம்து என்று அழைக்கப்படுகின்றது என்பதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மேலும் தனது விருப்பப்படி ஒருவர் மீது அருள் புரிந்து அந்த அருள்கொடையை பெற்றவர் செய்யும் புகழுரைக்கு பெயராகும். மேலும் தனது விருப்பத்திற்கேற்ப கருணை காட்டுபவனை புகழ்வதன் பெயராகும். தனது விருப்பத்திற்கேற்ப வெகுமதி வழங்குவது புகழ்தான் போற்றப்படும். மேலும் இறைவனது விருப்பத்திற்கு ஏற்ப கருணை காட்டுபவரது புகழ் பாடப்படும். ஏனெனில் இறைவனது விருப்பமே செல்லுபடியாகின்றது. உண்மையான புகழ் அனைத்தும் எல்லா விதமான பலன் மற்றும் ஒளியின் உறவிடமாக உள்ளவனுக்கே உரியதாகும். மேலும் நன்றாக உணர்ந்து ஒருவர் மீது கருணை புரிபவனுக்கே உரியதாகும். அறியாமையினால் எந்தவித நிர்பந்தத்தினாலும் செய்யாமல் எல்லாம் அறிந்தவாறு பார்த்தவாறு எல்லாவற்றையும் நன்கு அறிந்து கருணை புரிபவனுக்கே புகழ் அனைத்தும் உரியது. அறியாமையினாலோ எந்தவித நிர்பந்தத்தினாலோ அவன் செய்யவில்லை. ஹம்த் என்பதன் பொருள் அனைத்தும் அறியக்கூடியவனும் பார்க்கக்கூடியவனுமாகிய இறைவனிடம் மட்டுமே காணப்படுகின்றது. அவனே கருணையாளனாவான். ஆரம்பம் முதல் முடிவு வரை எல்லா விதமான கருணையையும் அவன் புறமிருந்தே கிடைக்கப் பெறுகின்றது. இவ்வுலகிலும் மறுமையிலும் எல்லா விதமான புகழும் அவனுக்கே உரியது. அல்லாஹு தாலாவை தவிர மற்றவர்களை புகழக்கூடிய ஒவ்வொரு புகழ்ச்சியும் அல்லாஹ்வின் காரணமாக புகழப்படுகின்றது. அல்லாஹுவை தவிர மற்றவர்களை புகழ்வது அல்லாஹ்வினால் வழங்கப்பட்ட சிறப்புகள் மற்றும் பண்புகளினால் புகழப்படுகின்றது. அல்லாஹு தாலா அவரிடம் ஏற்படுத்திய சிறப்பு அம்சங்களின் காரணமாக நல்ல செயல்களின் காரணமாகவே புகழப்படுகின்றது. இறை பண்புகளை பிரதிபலிப்பதன் காரணமாக அல்லது ரஹ்மானியத் ரஹிமியத் போன்ற பண்புகள் அவனிடம் விளைவை ஏற்படுத்தியதன் காரணமாக அவனை இதற்கு தகுதியானவனாக ஆக்கி ஒருவருக்கு உதவி புரிந்து பிறகு புகழ்ச்சிக்கு தகுதி பெறுகின்றான். ஆக உலகில் மனிதன் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் இறைவனால் வழங்கப்பட்ட தௌஃபீக்கின் அடிப்படையில் தான் செய்ய முடியும். ஆகினால் இறுதியில் அதற்கான புகழ்ச்சி இறைவனையே சென்றடைகின்றது. மேலும் இதனை பற்றி கூறுகின்றார்கள், வல்லமை மற்றும் மகிமை வாய்ந்தவனின் நல்ல செயல்களின் காரணமாக அவனை கண்ணியம் மற்றும் மேன்மைப்படுத்துவதற்காக வாயினால் கூறப்படும் புகழ்ச்சி ஹம்து என்று அழைக்கப்படுகின்றது. முழுமையான ஹம்து அனைத்தும் வல்லமை வாய்ந்த இறைவனுக்கே உரியதாகும். எல்லா விதமான புகழ்ச்சியின் உறைவிடம் அது சிறியதாயினும் பெரியதாயினும் நமது இறைவனாவான். அவன் வலிதவர்களுக்கு நேர்வழியினை காட்டக்கூடியவனும் அடிமட்டத்தில் உள்ளவர்களுக்கு கண்ணியம் அளிக்கக்கூடியவனும் ஆவான். அவன் மஹ்மூதுகளுக்கு மஹ்மூதாவான். அதாவது புகழுக்கு உரியவை அனைத்தும் அவனை புகழ்வதில் ஈடுபட்டுள்ளன. நான் கூறியது போன்று அனைத்தும் அவனிடமே திரும்புகின்றது. இங்கு கூறுகின்றார்கள், அவன் வலிதவரியவர்களுக்கு நேர்வழி வழங்குகின்றான். வலிதவரியனுக்கு ஹிதாயத்து வழங்கும் போது ஹிதாயத்தை பெற்றவன் இதனால் இறைவன் பக்கம் குனிவான், அவனை புகழ்வான். உலகத்தின் பார்வையில் அற்பமானவர்களாக கருதப்படுவோர்கள் அல்லாஹ்விடம் கண்ணியம் பெறுகிறார்கள். நபிமார்களின் எதிரிகளின் வழிமுறை எவ்வாறு இருந்ததென்றால், நாங்கள் உங்களை ஏற்றுக்கொண்டவர்களை இழிவானவர்களாக காண்கின்றோம் என்று கூறினர். ஆனால் இறைவன் ஒரு காலகட்டத்தில் நிலைமையை எவ்வாறு மாற்றுகின்றான் என்றால், ஃபிரௌன் போன்றோர் இறுதியில் உயிர் பிச்சை கேட்டனர். மக்காவுடைய தலைவர்கள் தனது உயிருக்கு பாதுகாப்பு கேட்டனர். இதுபோன்ற விஷயங்கள் உண்மையான மூமின்களுக்கு உண்மையான ஹம்துவின் பக்கம் கவனம் ஓட்டுகிறது. அதனை பற்றிய அறிவை வழங்குகின்றது. இதனை போன்று இன்றைய காலத்திலும் இவர்கள் இழிவானவர்கள். அகமதியா ஜமாத்தை சேர்ந்தவர்களுக்கு எந்தவித கண்ணியமும் கிடையாது. இவர்கள் ஏளனத்துக்குரியவர்கள். எனவே நாம் இவர்களை இப்படி ஆக்கிவிடுவோம் அப்படி ஆக்கிவிடுவோம் என்று கூறுகின்றனர். ஆனால் இறைவன் ஒருபுறம் தனது வல்லமையை உடனுக்குடன் வெளிப்படுத்துகின்றான். மேலும் ஒரு காலகட்டம் வரும், அப்போது இவர்கள் அழிந்து போய்விடுவார்கள். இதனுடைய சாராம்சம் என்னவென்றால், அல்லாஹு தாலா முழுமையாக புகழப்படுபவன் ஆவான், மேலும் முழுமையாக புகழுக்குரியவன் ஆவான். அல்லாஹ்வுடைய ஹம்துதான் அனைத்து கண்ணியத்தின் ஊற்று ஆகும். ஒரு மூமினுடைய பணி என்னவென்றால் அல்லாஹ்வின் புகழ்ச்சியின் அறிவை பெற்று அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் வர வேண்டும். ஹம்த் என்ற வார்த்தைக்கு மேலும் விளக்கமளித்தவாறு அல்லாஹு தாலா குர்ஆனை ஹம்த் என்ற சொல்லை கொண்டு ஏன் ஆரம்பித்தான், இதில் என்ன ஞானம் இருக்கிறது என்பதனை பற்றி எடுத்துரைத்தவாறு அன்னார் கூறுகின்றார்கள், அல்லாஹு தாலா தனது வேதத்தை போற்றுதல் நன்றி போன்றவற்றிலிருந்து ஆரம்பிக்காமல் ஹம்த் என்ற சொல்லை கொண்டு ஆரம்பித்திருக்கின்றான். ஏனென்றால் ஹம்த் என்ற வார்த்தை மேற்கூறப்பட்ட இரண்டு வார்த்தைகளின் பொருளையும் உள்ளடக்கியுள்ளது. இந்த சொல் அவற்றின் இடத்தை வகிக்கின்றது. ஆனால் இதில் சீர்திருத்தம், புகழ்ச்சி, போற்றுதல் போன்றவை அவற்றை விட அதிகமாக உள்ளது. அழகும் நேர்த்தியும் அடங்கியுள்ளது. சீர்திருத்தமும் இருக்கின்றது. ஏனென்றால் நிராகரிப்பாளர்கள் காரணமே இல்லாமல் சிலைகளை புகழ்ந்து வந்தனர். அவர்கள் அவைகளை புகழ்வதற்கு ஹம்த் என்ற வார்த்தையை உபயோகப்படுத்தி வந்தனர். மேலும் அந்த கடவுள்கள் எல்லா விதமான அருள்களின் வெகுமதிகளின் ஊற்று என நம்பிக்கை கொண்டிருந்தனர். மேலும் வள்ளல்கள் என நினைத்தனர். இதனை போன்றே மரணத்தின் போது ஒப்பாரி வைக்கும் பெண்கள் மேன்மையை எடுத்துரைக்கும் போதும், போர்களின் போதும், விருந்து உபசரிப்பின் போதும், உணவளிப்பவனாகிய பாதுகாவலனாகிய அல்லாஹ்வை புகழ்வதை போல் அவைகளை புகழ்ந்து வந்தனர். ஆகையால் அல்ஹம்துலில்லா என்பது இப்படிப்பட்ட மக்கள் மற்றும் அனைத்து முஸ்லிம்களுக்கும் இது ஒரு மறுப்பு ஆகும். மேலும் சிந்தனை செய்யக்கூடியவர்களுக்கு இதில் அறிவுரையும் உள்ளது. மேலும் இந்த வார்த்தையில் அல்லாஹு தாலா சிலை வணங்கிகள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள், மற்ற அனைத்து முஸ்லிம்களையும் எச்சரிக்கை செய்கின்றான். நீங்கள் உங்களுடைய பொய்க் கடவுள்களை ஏன் புகழ்கின்றீர்கள்? உங்களுடைய பெரியவர்களின் புகழை ஏன் மிகைப்படுத்தி கூறுகின்றீர்கள்? அவர்கள் உங்களுடைய ரப் ஆவார்களா? இவர்களா உங்களையும் உங்களுடைய சந்ததிகளையும் பரிபாலித்தார்கள்? இவர்கள் உங்கள் மீது கருணை காட்டக்கூடியவர்களா? இவர்கள் உங்களுடைய கஷ்டங்களை போக்கினார்களா? இவர்களா உங்களுடைய துக்கங்களையும் துயரங்களையும் தூர விளக்கினார்கள்? அல்லது இவர்களா உங்களுக்கு கிடைத்த நன்மையை பாதுகாத்தார்கள்? அல்லது உங்களிடம் உள்ள கஷ்டங்கள் என்ற அசுத்தத்தை துடைத்தார்களா? உங்களுடைய நோய்க்கு நிவாரணம் அளித்தார்களா? இவர்களா தீர்ப்பு நாளின் எஜமானர்கள்? இல்லை, அல்லாஹு தாலா தான். சந்தோஷத்தினை முழுமைப்படுத்தக்கூடியவன், ஹிதாயத்திற்கான காரணிகளை ஏற்படுத்தக்கூடியவன், துவாக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன், எதிரிகளிடமிருந்து பாதுகாத்து உங்கள் மீது கருணை செலுத்தக்கூடியவன், மேலும் பரிபாலிப்பவனாவான். அல்லாஹு தாலா நல்லவர்களுக்கு நிச்சயமாக நற்கூலி வழங்குவான். நமது இறைவன் முழுமையான இறைவனாவான். மேலும் எல்லா விதமான முழுமையான பண்புகளும் எல்லா புகழும் அல்லாஹு தாலாவுக்கே உரியது. மேலும் அவனே அவைகளின் உறைவிடமானவன் என்பதை விளக்கியவாறு அன்னார் கூறுகின்றார்கள், இதனுடன் அல்ஹம்துலில்லாவில் இந்த அம்சமும் அடங்கப்பட்டுள்ளது. அதாவது இறைவனை பற்றிய ஞானத்தில் தனது தீய நடத்தையினால் அழிந்தார் எனில், அல்லது அல்லாஹ்வை தவிர மற்றொன்றை கடவுளாக ஆக்கி கொண்டார் எனில், அவர் இறைவனுடைய மேன்மையிலிருந்து கவனத்தை திருப்பியதன் விளைவாகவும் அவனது அற்புதங்களை பார்க்காததன் விளைவாகவும் மேலும் இறைவனின் மகிமை மற்றும் மேன்மை ஆகியவற்றை பொய் தெய்வங்களை வணங்கக்கூடியவர்களை போன்று கவனம் செலுத்தாததன் காரணத்தினால் அழிந்துவிட்டார் என்று புரிந்து கொள்ளுங்கள். இறைவனுடைய ஞானத்தை பெறாத காரணத்தினால் அவர் அழிந்துவிட்டார். அல்லாஹுக்கு பகரமாக மற்றொன்றை கடவுளாக ஆக்கி கொண்டார். மனிதனுக்கு இறைவனின் பண்புகளை கொடுத்து அவனை இறைவனாக ஆக்கி கொண்டான். இறைவனுடைய அடையாளங்கள் அவனுக்கு முன்பு முழுமையாக வராமல் மறைந்து விட்டன என்றால், அல்லது மற்றொன்றே அல்லாஹ்வுக்கு எதிராக கடவுளாக ஆக்கி கொண்டான் என்றால், அப்படிப்பட்ட மனிதரின் முடிவு அழிவு ஆகும். கூறுகின்றார்கள், நீங்கள் கிறிஸ்தவர்களை பார்ப்பதில்லையா? அவர்களுக்கு தௌஹீதின் பக்கம் அழைப்பு விடுக்கப்பட்டது. அவர்களை இதே நோய்தான் அழிவிற்குள்ளாக்கியது. அவர்களை வழிகெடுக்கக்கூடிய நஃப்ஸ், தவறு செய்ய தூண்டக்கூடிய ஆசைகளும், இந்த வழியேடான பாதையினை அழகுபடுத்தி காட்டியது. அவர்கள் ஒரு தாழ்மையான அடியானை கடவுளாக ஆக்கி கொண்டனர். வழிகேடு மற்றும் அறிவின்மையின் மதுவை அறிந்தினார்கள். இறைவனுடைய மேன்மை மற்றும் அவனுடைய தனி பண்புகளை மறந்துவிட்டனர். அவனுக்கு மகன் மகள் போன்றோரை ஏற்படுத்தினர். ஒருவேளை அவர்கள் இறைவனுடைய பண்புகள் மற்றும் கண்ணியத்தின் பக்கம் உற்று நோக்கினார்கள் என்றால் அவர்களுடைய அறிவு தவறு செய்திருக்காது. அவர்கள் அழிவிற்கு உள்ளானவர்களாக ஆகியிருக்க மாட்டார்கள். ஆக இந்த இடத்தில் அல்லாஹு தாலா இதன் பக்கம் கவனமுட்டிருக்கின்றான். அதாவது இறை ஞானத்தினை பற்றிய விஷயங்களில் தவறுகள் நடைபெறாமல் தடுக்கக்கூடிய விதிமுறை என்னவென்றால் அவனது மேன்மையின் பக்கம் முழுமையாக கவனம் செலுத்த வேண்டும். மேலும் அவனுக்கு ஏற்ற பண்புகளை தேட வேண்டும். அவனது பண்புகளை பற்றிய அறிவை பெற வேண்டும். அதனை தேட வேண்டும். அந்த பண்புகளை திரும்ப திரும்ப நினைவு கூற வேண்டும். அவை ஒவ்வொரு பௌதீக பொருட்களிலிருந்து சிறந்ததாகும். அவன் தனது செயல்களின் மூலம் தனது பண்புகளை நிரூபித்து காட்டியுள்ளான். அதாவது அவனது ஆற்றல், அவனது சக்தி, அவனது வெற்றி, மேலும் அவனது வல்லத்தன்மை ஆகியவற்றை புரிந்து கொள்ள வேண்டும். இதுவே அவனுக்கு ஏற்ற புகழாகும். ஆக இந்த விஷயங்களை கவனத்தில் கொள்ளுங்கள். கவனமற்றவர்களாக இருக்காதீர்கள். மேலும் படைப்பாற்றல், ருபுவியத் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ரஹ்மானியத் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியதாகும். ரஹீமியத் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியதாகும். தீர்ப்பு நாளின் அனைத்து அதிகாரமும் அல்லாஹ்வுக்கே உரியதாகும். எனவே மனிதனே, நீ உன்னை பரிபாலிப்பவனாகிய இறைவனுக்கு கட்டுப்படுவதற்கு மறுக்காதே. ஓர் இறைவனை வணங்கக்கூடிய முஸ்லிம்களில் ஒருவனாகிவிடு. பிறகு இந்த வசனத்தில் அல்லாஹு தாலா இதன் பக்கமும் கவனமூட்டுகின்றான். முதலில் அவனிடம் இருந்த பண்புகள் அழிந்து பிறகு வேறொரு புதிய பண்புகளை மேற்கொள்வதோ தனது மகத்துவத்தில் மாற்றங்கள் உண்டாக்கக்கூடியவனோ அல்லது அவனிடம் ஏதாவது குறைபாடுகள் உண்டாவதோ குறைபாடுகள் ஏற்பட்ட பிறகு சிறப்புகள் பெறுவது ஆகியவற்றிலிருந்து தூய்மையானவன் ஆவான். அதாவது எந்தவித குறைபாடும் அவனிடம் ஏற்பட முடியாது. ஆகையால் இந்த சிறப்பு அவனிடம் தோன்றிவிட்டது என்ற பேச்சுக்கே இடமில்லை. ஏனென்றால் அவனிடம் உள்ள அனைத்துமே சிறந்ததாகும். அவனிடம் முன்னதாக ஏதோ குறைபாடு இருந்தது, தற்போது மேன்மை வந்துவிட்டது என்பது கிடையாது. மாறாக ஆரம்பம் முதல் முடிவு வரை வெளிப்படை மற்றும் அந்தரங்கம் ஆகியவற்றின் நிரந்தரமாக அம்புகள் நிரூபணமாகிவிட்டது. எவர் ஒருவர் இதற்கு மாற்றமாக கூறுவாரோ அவர் உண்மையை விலகி காஃபிராகிவிட்டார். ஆக அல்லாஹு தாலா அனைத்து குறைகளிலிருந்தும் தூய்மையானவனாவான். எவர் ஒருவர் அவனது பண்புகளை பற்றி சரியான ஞானம் பெற மாட்டாரோ அவர் அழிவின் குழியில் விழுகிறார். முன்பிருந்த சமுதாயங்களின் அழிவு இதனால் தான் ஏற்பட்டது. அவர்கள் இறைவனுடைய பண்புகளை சரியாக அடையாளம் கண்டுகொள்ளவில்லை. மேலும் சந்தேகத்தில் மூழ்கிவிட்டனர். அவர்கள் கண்டறிந்தாலும் மறந்துவிட்டார்கள். முஸ்லிம்களுக்கு அவருடைய இறைவனுக்குத்தான் அனைத்து புகழும் உரியது என்ற போதனை செய்யப்பட்டுள்ளது. இதனை எடுத்துரைத்தவாறு கூறுகின்றார்கள், அல்ஹம்துலில்லாஹி என்ற வார்த்தையில் முஸ்லிம்களுக்கு போதனை வழங்கப்பட்டுள்ளது. அதாவது அவரிடம் உங்களுடைய இறைவன் யார் என்று கேட்கப்பட்டால் அப்போது ஒவ்வொரு முஸ்லிம்கள் மீதும் கடமை என்னவென்றால் அவர்கள் எங்களுடைய இறைவன் எல்லா புகழுக்கும் உரியவனாவான் என பதிலளிக்க வேண்டும். மேலும் அவரிடம் இல்லாத எந்த ஒரு மேன்மையும் வல்லமையும் இல்லை. ஆகையால் நீங்கள் மறக்கக்கூடியவர்களாகி விடாதீர்கள். ஆக அல்ஹம்துலில்லா என்று வெறும் வாயளவில் கூறினால் மட்டும் போதாது. எப்பொழுதெல்லாம் அல்ஹம்து என கூறப்படுமோ அப்போது எனக்கு ஒரு இறைவன் இருக்கின்றான், அவனை நான் வணங்குகின்றேன் என்ற கவனம் ஏற்பட வேண்டும். மேலும் அவன் நான் எதற்காக வணங்குகின்றேன் என்றால் அவன் எனது ரப் ஆவான், அவன் எனது அல்லாஹ் ஆவான் என்பதனாலாகும். மேலும் ஒரு இடத்தில் அன்னார் கூறுகின்றார்கள், இந்த அதிகாரம் அல்ஹம்துலில்லா என தொடங்கப்பட்டுள்ளது. இதன் என்ன அர்த்தம் என்றால் எல்லா புகழும் மேன்மையும் அல்லாஹ் என பெயரை கொண்டவனுக்கே உரியதாகும் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாகும். மேலும் இந்த சொற்றொடர் அல்ஹம்துலில்லாஹி என்று ஏன் தொடங்கப்பட்டுள்ளது என்றால், இதன் உண்மையான விளக்கம் என்னவென்றால், இறை வணக்கம் என்பது ஆன்மாவின் எழுச்சி மற்றும் உணர்வின் இருப்பு ஆகியவற்றால் இருக்க வேண்டும். அந்த இருப்பு இறை அன்பு மற்றும் நேசத்தால் நிறைந்திருக்க வேண்டும். அது ஒருபோதும் யாருக்காகவும் உருவாக முடியாத அளவில் இருக்க வேண்டும். ஒருவரிடம் முழுமையான சிறப்புகள் யாவும் ஒட்டுமொத்தமாக காணப்படும் எனில் அதை பார்த்து உள்ளம் தன்னையும் அறியாது புகழும். முழுமையான புகழ்ச்சி இரண்டு வகையான சிறப்புகளால் ஏற்படுகிறது என்பது வெளிப்படையான ஒன்றாகும். முதலாவது சிறப்பு முழுமையான அழகு, இரண்டாவது சிறப்பு முழுமையான கருணையாகும். அதாவது, யாரிடமாவது அழகு இருக்குமென்றால் அப்பொழுது புகழப்படுகின்றது, அல்லது யார் மீதாவது கருணை காட்டினால் அப்பொழுதும் புகழப்படுகின்றது. யாரிடமாவது இந்த இரண்டு சிறப்புகளும் ஒன்று சேர்ந்திருக்கும் என்றால் அவருக்காக உள்ளம் அர்ப்பணமாகிவிடுகின்றது. குர்ஆன் ஷரீஃபுடைய பொருள் என்னவென்றால், இறைவன் இரண்டு வகையான சிறப்புகளையும் உண்மை தெளிவுகளுக்கு வெளிப்படுத்த வேண்டும். இதன் மூலம் உதாரணம் இல்லாதவனும் ஈடு இல்லை இல்லாதவனுமாகிய அந்த இறைவன் பக்கம் மக்கள் ஈர்க்கப்பட வேண்டும். உள்ளத்தின் எழுச்சி ஈர்ப்பு ஆகியவற்றின் மூலம் அவர்கள் அவனது அடியார்களாக திகழ வேண்டும். இதனால்தான் முதல் அதிகாரத்திலேயே மிகவும் நுண்ணிய கருத்தை வெளிப்படுத்த விரும்பியிருக்கின்றான். எந்த இறைவன்பால் திருக்குர்ஆன் அழைக்கின்றதோ அந்த இறைவன் எப்படிப்பட்ட சிறப்புகளை தன்னகத்தை கொண்டுள்ளான். ஆக இந்த நோக்கத்தின் காரணமாகத்தான் இந்த அதிகாரம் அல்ஹம்துலில்லாஹ் என்று தொடங்கப்பட்டுள்ளது. அல்லாஹ் என்ற பெயரை கொண்டவனுக்கு மட்டுமே அனைத்து புகழும் உரியது என்பதே இதன் பொருளாகும். ஆக இறைவன் அழகு மற்றும் கருணை ஆகியவற்றை ஒருங்கே கொண்டவனாவான். ஆகையால் அல்ஹம்துலில்லாஹ் என்று தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் ஒரு இடத்தில் அல்லாஹாலாவுடைய அழகு என்ன என்பதையும் அல்லாஹாலாவுடைய கருணை என்பது என்ன என்பதை விளக்கியுள்ளார்கள். இங்கு ஒரு தனி கருத்து கூறப்பட்டுள்ளது, அதனை எடுத்துரைக்கின்றேன். அல்லாஹுத்தாலாவுடைய அழகு என்பது எல்லா விதமான சிறப்பு அம்சங்களும் அவனிடம் தென்படுகின்றது. இதற்கு முன்பும் இது கூறப்பட்டுள்ளது, அவன் அனைத்து முழுமையான பண்புகளையும் தன்னகத்தே கொண்டவனாவான். அவனிடம் அனைத்து பண்புகளும் இருக்கின்றன. அவனது கருணை பற்றி நான்கு அடிப்படையான பெரிய கோட்பாடுகளை ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் இந்த அதிகாரத்தின் கருத்துக்கேற்ப கூறியுள்ளார்கள். அதனை சுருக்கமாக கூறுகின்றேன். அதாவது, முதல் கருணை அவன் ரப் ஆவான் என்பதாகும். அவன் படைத்த பிறகு முழுமை வரை சென்றடைய செய்கின்றான், பரிபாலிக்கின்றான். இரண்டாவது கருணை அவனது ரஹ்மானியத் என்னும் பண்பு ஆகும். இதன் அடிப்படையில் அவன் ஒவ்வொரு உயிருள்ளவற்றிற்கும் ஆற்றல் வழங்கியுள்ளான். அவைகளது தேவைகளுக்கு ஏற்ப அவைகளின் வாழ்க்கைக்கு தேவையான பொருட்களை ஏற்பாடு செய்துள்ளான். மேலும் இதில் மனிதனுக்கு அதிக அளவு பங்கு கொடுத்துள்ளான். மூன்றாவது கருணை அவனது ரஹிமியத் என்னும் பண்பாகும். துவாக்கள், நன்னடத்தைகள் போன்றவற்றை ஏற்றுக்கொள்கின்றான். துன்பங்கள் மற்றும் கஷ்டங்களிலிருந்து பாதுகாக்கின்றான், அதற்கு கூலியும் கொடுக்கின்றான். அவனது நான்காவது கருணை மாலிகியத் யௌமித்தீன் ஆகும். அதாவது, அடிப்படையில் அவன் தனது விருப்பப்படி தனது சிறப்பான அருளினால் கருணை புரிகின்றான். எந்த அளவு கொடுக்க நாடுகின்றானோ கொடுக்கின்றான், செயலுக்கு கூலி கொடுக்கின்றான். இதனை அவனது சிறப்பான அருளினால் கொடுக்கின்றான். இவை ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹி ஸலாத்து வஸலாம் கூறிய நான்கு கருணைகள் ஆகும். இதனை நான் மிக சுருக்கமாக கூறினேன். பிறகு ரப்புல் ஆலமீன் என்பதில் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு வழிகளுக்கு பிறகும் ஹிதாயத்திற்கான காலத்தை கொண்டு வருவான் என்பதனை விளக்கியவாறு அன்னார் கூறுகின்றார்கள், அல்லாஹ் தாலா ரப்புல் ஆலமீன் என்ற சொல்லில் அவன் அனைத்திற்கும் படைப்பாளன் ஆவான். வானங்களிலும் பூமியில் உள்ளவை அனைத்தும் அவன் புறமிருந்தே வந்துள்ளன. பூமியில் காணப்படும் ஹிதாயத் பெற்ற ஜமாத்துகள் அல்லது வழிகட்ட தீய கூட்டங்கள் ஆகியவை அனைத்தும் ஆலமீனில் அடங்கும். சில சமயங்களில் வழிகேடு, நிராகரிப்பு, தீமை, அநியாயம் போன்றவற்றை தடுப்பதற்குரிய நிலைமை ஏற்படுகின்றது. எந்த அளவு என்றால் பூமி அநீதியினால் நிறைந்து காணப்படுகின்றது. மக்கள் இறைவனுடைய வழியினை விட்டு விடுகிறார்கள். அவர்கள் அடியானுக்குரிய உரிமையை அறிந்திருக்க மாட்டார்கள். படைப்பாளின் உரிமையை நிறைவேற்றுவதில்லை. படைப்பாளின் உரிமையையும் நிறைவேற்றுவதில்லை. அடியானுக்குரிய உரிமையும் அவர்களுக்கு முன்பாக இருப்பதில்லை. அல்லாஹு தாலாவுக்கு அதாவது படைப்பாளனுக்குரிய உரிமையை கொடுக்கப்படுவதும் இல்லை. கூறுகின்றார்கள், காலம் ஒரு இருண்ட இரவை போன்றதாகி விடுகின்றது. மார்க்கம் இது போன்ற கஷ்டங்களுக்கு கீழே நசுக்கப்படுகின்றது. பிறகு அல்லாஹு தாலா வேறொரு உலகத்தை கொண்டு வருகின்றான். அப்பொழுது இந்த பூமி பழைய பூமியிலிருந்து ஒரு புதிய பூமியாக மாறிவிடுகின்றது. ஒரு புதிய இறை நியதி வானத்திலிருந்து இறங்குகிறது. மக்களுக்கு உண்மையை புரியக்கூடிய உள்ளம், இறைவனுடைய அருள்களுக்கு நன்றி செலுத்துவதற்காக பேசக்கூடிய நாவு கொடுக்கப்படுகின்றது. அப்பொழுது அவர்கள் தனது ஆன்மாக்களை இறை வழியில் செல்லக்கூடிய பாதைகளாக ஆக்கிக் கொள்வார்கள். மேலும் அச்சம் மற்றும் நம்பிக்கையுடன் அவன் பக்கம் வருகிறார்கள். வெட்கத்தினால் குனிந்திருக்கக்கூடிய பார்வைகளுடனும் மேலும் கிபிலாவின் பக்கம் முகம் திருப்பியவாறு பற்றுறுதியில் உச்சினை தட்டக்கூடிய உறுதிப்பாட்டுடனும் வருகின்றார்கள். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இங்கு இறைவன் மற்றொரு உலகை கொண்டு வருவான் என்றும் பூமி மற்றொரு பூமியாக மாறிவிடும் என்றும் கூறியுள்ளார்கள். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கஷ்ஃபு காட்சியில் கண்டார்கள். அன்னார் கூறுகின்றார்கள், நாம் கஷ்ஃபில் புதிய பூமியையும் புதிய வானத்தையும் உருவாக்கியுள்ளோம். பிறகு வாருங்கள், இப்பொழுது மனிதர்களை படைப்போம் என்றேன். அந்த காலத்தில் இதனை கேட்ட மௌலவிகள் இவர் இறைவன் என தன்னை வாதிக்கிறார் என கூச்சலிட்டனர். அன்னார் கூறுகின்றார்கள், இது இறைவனுக்கான வாதம் கிடையாது. மாறாக இதன் பொருள், இறைவன் எனது கையின் மூலமாக ஒரு புரட்சியை ஏற்படுத்துவான். இதன் மூலமாக வானமும் பூமியும் புதிதாக ஆகிவிடும். உண்மையான மனிதர்கள் பிறப்பார்கள். அவர்கள் இறைவனின் தூய்மையினை அழகிய முறையில் எடுத்துரைப்பார்கள். அவனை வணங்குவார்கள். அடியானுக்குரிய உரிமையை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். படைத்தவரின் உரிமையை அடையாளம் கண்டுகொள்ளக்கூடியவர்கள் ஆவார்கள். அன்னார் கூறுகின்றார்கள், வெட்கத்தினால் குனிந்திருக்கக்கூடிய பார்வைகளுடனும் மேலும் கிபலாவின் பக்கம் முகம் திருப்பியவாறு அடிமைத்தனத்தின் உச்சினை தட்டக்கூடிய உறுதிப்பாட்டுடன் வருவார்கள். மனிதனுடைய வழிபடுதலுக்கான உரிமையை எவ்வாறு அதனுடைய உரிமை நிறைவேற்றுவார்கள், அதன் உச்சத்தில் உரிமை நிறைவேற்றுவார்கள். இப்படிப்பட்ட நேரத்தில் அவர்களின் தேவை ஏற்படுகின்றது. விஷயம் வழிதவறி விடுகிறது. அப்போது நிலைமை மாறுவதால் மக்கள் மிருகங்களைப் போன்று ஆகிவிடுகின்றனர். அப்பொழுது இறைவனுடைய அருள் மற்றும் இறைவனுடைய உதவி இருளை ஒழிக்கக்கூடிய ஒரு மனிதரை வானத்திலிருந்து உருவாக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றது. மேலும் இப்லீஸ் ஏற்படுத்திய கூடாரங்களையும் கட்டிடங்களையும் அழித்துவிட வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றது. அப்பொழுது ரஹ்மானாகிய இறைவன் புறமிருந்து ஒரு இமாம் தோன்றுகின்றார். அவர் ஷைத்தானிய படைகளுடன் போரிடுவார். நான் இதற்கு முன்பு கூறியது போன்று ஹசரத் மசீம் அலே சலாத்து வஸ்லாம் அவர்கள் கஷ்ஃபில் இவ்வாறு கண்டார்கள். கூறுகின்றார்கள், இந்த இரண்டு அதாவது இந்த ரஹ்மானிய படைகளும் ஷைத்தானிய படைகளும் ஆயுதங்களுடன் களமிறங்கிறார்கள். ஒரு ரஹ்மானிய படையும் ஒரு ஷைத்தானிய படையும் இருக்கும். இவை இரண்டுக்கும் இடையில் போர் நடைபெறும். எவருக்கு இரண்டு கண்கள் கொடுக்கப்பட்டுள்ளதோ அவரே இதனை காண்பார். பார்வைக்கான கண்கள் உள்ளவர் தனது கண்களால் பார்க்க முடியும். இறைவனுடைய ரூபியத்துடைய உரிமையை நிறைவேற்றுபவராலும் அடியானுக்குரிய உரிமை நிறைவேற்றுபவராலும் பார்க்க முடியும். எதுவரை என்றால் பொய்யின் கழுத்தில் தூக்கு அணிவிக்கப்படும். பொய்யின் காணல் நீர் போன்ற ஆதாரங்கள் அழிந்துவிடும். அப்பொழுது அந்த இமாம் எதிரிகள் மீது எப்பொழுதும் வெற்றி பெற்றவராகவும் மற்றும் ஹிதாயத் பெற்ற மக்களுக்கு உதவியாளராகவும் விளங்குவார். ஹிதாயத்தின் கொடியை உயர்த்துவார். பரிசுத்தவான்களின் நேரங்களையும் கூட்டங்களையும் உயிர்ப்பிக்கக்கூடியவராக விளங்குவார். பரிசுத்தம், நன்மை, தக்வா போன்ற விஷயங்களில் அவருடைய அதிக நேரம் செலவாகும். அல்லாஹு தாலாவை பற்றிய பேச்சுகள் நடைபெறும். இபாதத்துகளை பற்றிய பேசப்படும். அல்லாஹ் தாலாவுடைய பண்புகளை பற்றி பேசப்படும். எந்த அளவு என்றால் மக்கள் அவரை பார்த்து நிராகரிப்பின் தலைவர்களை கைது செய்து விட்டார் என புரிந்து கொள்வார்கள். அவர்களை கட்டி போட்டு விட்டார் என்று புரிந்து கொள்வார்கள். அவர் பொய் ஏமாற்றுதல் போன்ற விலங்குகளை கைது செய்து விட்டார் என்றும் அதனுடைய கழுத்துகளில் தூக்கு அணிவித்து விட்டார் என்றும் அவர் பித்தர்களின் கட்டிடங்களை தகர்த்து விட்டார் என்றும் அதனுடைய கலசத்தை உடைத்து விட்டார் என்றும் அவர் ஈமானுடைய வார்த்தைகளை ஒன்று சேர்த்து விட்டார் என்றும் அதனுடைய காரணங்களை ஒழுங்குபடுத்தி விட்டார் என்றும் அவர் வானத்தின் ஆட்சியை உறுதிப்படுத்தி விட்டார் என்றும் அனைத்து விதமான ஓட்டைகளையும் அடைத்து விட்டார் என்றும் மக்கள் புரிந்து கொள்வார்கள். நாம் ஹஸரத் மசீஹ் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் மூலமாக புதிய பூமியும் புதிய வானமும் உருவாகியுள்ளதை கண்டு கொண்டுள்ளோம். இதிலிருந்து நாம் பலன் பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். நாம் அனைத்து விதமான பித்தத்துகளிலிருந்தும் முழுமையாக தவிந்திருப்பதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். மேலும் ஈமானை வலுவடைய செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலாவுடைய அடியானாக விளங்குவதற்குரிய உரிமையை நிறைவேற்ற வேண்டும். அவனுடைய படைத்து பரிபாலிக்கும் தன்மையை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் இந்த புதிய பூமி மற்றும் புதிய வானத்திலிருந்து முழுமையான முறையில் பலன் பெற முடியும். அடியான் தனது இறைவனை உண்மையான முறையில் அறிந்து கொண்ட பிறகு இவாத்துகளில் உயர்தரத்தை ஏற்படுத்த முயற்சி செய்வான். அப்பொழுது அவன் ரப்புல் ஆலமீன் பற்றிய அறிவை பெறுவான். இது அவரை மற்றவரிடமிருந்து பிரித்து காட்டுகின்றது. இதனை பற்றி அன்னார் கூறுகின்றார்கள், பரிசுத்தமான அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ற வார்த்தையில் இதனை சுட்டி காட்டுகின்றான். அவன் அனைத்திற்கும் படைப்பாளனாவான். வானங்களிலும் பூமியிலும் அவனது புகழே பாடப்படுகின்றன. பிறகு அவனது புகழை பாடக்கூடியவர்கள் எப்பொழுதும் அவனது புகழிலேயே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர். அவர்கள் இறை நினைப்பில் மூழ்கியிருப்பார்கள். எந்த ஒரு பொருளும் அவனது புகழ் பாடாமல் இல்லை. எல்லா பொருட்களும் எந்த நேரமும் புகழ் பாடிக்கொண்டே இருக்கின்றன. அவனது ஒரு அடியான் தனது விருப்பம் எனும் ஆடையை கலற்றி எறியும் போது, தனது உணர்வுகளிலிருந்து விடுபடும் போது, அல்லாஹு தஆலாவின் பாதையிலும் அவனது இபாதத்துகளிலும் தன்னையே மாய்த்து கொள்ளும் போது, தனது கருணையில் பரிபாலித்த தனது இறைவனை கண்டறிந்து கொள்ளும் போது, அவர் தனது எல்லா நேரங்களிலும் புகழ் பாடுவார். தனது முழு உள்ளத்துடனும் உடலின் அனைத்து உறுப்புகள் மூலமாக அவனை நேசிக்கும் போது அந்த மனிதர் ஆலமீன்களில் ஒரு ஆழமாக மாறிவிடுவார். அன்னார் இதற்கு உதாரணங்களையும் கூறியுள்ளார்கள். அன்னார் கூறுகின்றார்கள், ஆலமீன்களில் ஒரு ஆழம் ஹஸரத் ஹாத்தமு நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோன்றிய காலமாகும். பிறகு அன்னார் தனது காலத்தின் உதாரணத்தையும் கூறுகின்றார்கள். அதாவது அல்லாஹு தாலா தன்னை தேடுபவர்கள் மீது கருணை காட்டியவாறு மேலும் ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தினான். அது மசீஹ் மவ்ஊத் மற்றும் மெஹ்தி மவ்ஊதுடைய கூட்டமாகும். ஆக நாம் இந்த ரப்புல் ஆலமீனால் அனுப்பப்பட்டவருடன் தொடர்பை ஏற்படுத்தியுள்ளோம் என்றால், நாம் இந்த ஆலமீனில் பங்கு கொள்ள வேண்டுமென்றால், பிறகு எல்லா விஷயங்களிலும் தூய்மையான முறையில் அல்லாஹுக்கே முன்னுரிமை வழங்க வேண்டும். இதற்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் ரப்புல் ஆலமீனுடைய அருட்களிலிருந்து பலன் பெற முடியும். ஆலமீன்களில் எவையெல்லாம் அடங்கும், மேலும் ஆலமீன் என்றால் என்ன என்பதை பற்றி விளக்கியவாறு அன்னார் கூறுகின்றார்கள், ஆலமீன் என்றால் படைப்பினங்களை படைத்த இறைவனை தவிர மற்ற அனைத்தும். அவை ஆன்மாக்களின் ஆழமாக இருந்தாலும் சரி, அல்லது உடல்களின் ஆழமாக இருந்தாலும் சரி, ஆன்மாக்கள் உடல்கள் போன்ற எவையாக இருந்தாலும் சரி, அல்லாஹுவை தவிர மற்ற அனைத்தும் ஆலமீன்களை சேர்ந்தவையாகும். அவை பூமியில் வாழும் படைப்பினங்களாக இருந்தாலும் சரி, சூரியன் சந்திரன் போன்றவைகளாகவும், இவை தவிர வேறு சில கோள்களாக இருக்கக்கூடியவை போன்றவை இருந்தாலும் சரி, அவை அனைத்தும் இறைவனுடைய ருபுபியத்தின் கீழ் உள்ளதாகும். இவை அனைத்தும் இறைவனுடைய ருபுபியத்துக்கு உள்ளதாகும். மேலும் இறைவன் தான் அனைத்து உலகங்களையும் படைத்து பரிபாலிக்கின்றான் என்பதனை நாம் அறிவோம். இருந்த போதிலும் சில சமயங்களில் அடியான் மற்றொரு அடியானை ரப்பாக கருத ஆரம்பித்து விடுகின்றான். சில சமயங்களில் சுற்றுச்சூழலின் தாக்கத்தின் கீழ் வந்து பௌதீகம் மேலோங்கி விடுகின்றது. இப்படிப்பட்ட நிலையில் ஒரு மூமின் உடனே தன்னை ஆராய வேண்டிய அவசியம் ஏற்பட வேண்டும். மேலும் இதற்காக முயற்சி செய்ய வேண்டும். ஆராய்ந்து பார்க்கும் போது தௌபா இஸ்திக்பார் மூலம் உதவி கோரியவாறு ரப்புல் ஆலமீனின் பக்கம் திரும்ப வேண்டும். இதனால் எந்த புதிய பூமியில் நாம் வாழ்கின்றோமோ, மேலும் எந்த புதிய வானத்தின் கூரை நமக்கு மேல் உள்ளதோ, அதிலிருந்து நாம் பயன்பெற முடியும். பௌதீக தேவைகளுடன் ஆன்மீக தேவைகளையும் அல்லாஹு தஆலா நிறைவேற்றுகின்றான் என்பதனை ரப்புல் ஆலமீனின் விளக்கத்தில் அன்னார் இவ்வாறு கூறுகின்றார்கள். இறைவன் அனைத்து உலகத்திற்கும் இறைவனாவான். அவன் எவ்வாறு பௌதீக தேவைகள் மற்றும் தர்பியத்திற்கான சாமான்களையும் பொருட்களையும் எந்தவித பாகுபாடின்றி அனைத்து வித படைப்பினங்களுக்காக ஒட்டுமொத்தமாக படைத்துள்ளானோ, மேலும் நமது போதனையின்படி அவன் ரப்புல் ஆலமீன் ஆவான். அவன் தானியங்கள், காற்று, நீர், ஒளி போன்ற பொருட்களை அனைத்து படைப்பினங்களுக்காகவும் பொதுவாக படைத்துள்ளானோ, இதனை போன்றே அவன் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் சீர்திருத்தத்திற்காக அவ்வப்போது சீர்திருத்தவாதிகளை அனுப்பி கொண்டே இருக்கின்றான். இதனை பற்றி திருக்குறளில் வருகின்றது, வஇன்மின் உம்மத்தின் இல்லா ஹலாஃபிஹா நசீர், ஆக அனுப்பி கொண்டே இருக்கின்றான் என்றால் இக்காலத்திலும் அனுப்பியுள்ளான். அல்லாஹு தாலாவுடைய அருள் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திடம் மற்றும் சிறப்புக்குரியது கிடையாது என்பதனை ரப்புல் ஆலமீனுடைய விளக்கு உரையில் அன்னார் கூறுகின்றார்கள். அல்லாஹ் திருக்குரானில் இந்த ஆயத்தை கொண்டுதான் தொடங்கியிருக்கின்றான். அது சூரா ஃபாத்தியாவில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்பதாகும். அனைத்து விதமான தூய்மையான பண்புகள் இறைவனுடன் தொடர்புடையதாகும். அவன் அனைத்து உலகிற்கும் ரப்பாவான். ஆலம் என்ற சொல்லில் எல்லா பல்வேறு சமுதாயங்களும் பல்வேறு காலகட்டங்களும் பல்வேறு நாடுகளும் அடங்கியிருக்கின்றன. இந்த ஆயத்துடன் தான் திருக்குரான் தொடங்கப்பட்டுள்ளது. இது உண்மையில் அந்த சமுதாயங்களுக்கு, அதாவது இறைவனுடைய பொதுவான ருபூபியத் மற்றும் அருளை தனது சமுதாயம் வரை மட்டுமே ஆகும் என கருதக்கூடிய மக்களுக்கு, அவர்கள் மற்ற சமுதாயங்களை அவர்கள் இறைவனுடைய அடியார்களாக கருதுவதில்லை. மற்ற சமுதாய மக்களை படைத்து குப்பை போன்று தூக்கி எறிந்து விட்டான், அல்லது அவர்களை மறந்து விட்டான், அல்லது அவர்களை படைக்கவில்லை என கருதக்கூடிய மக்களுக்கு இந்த ஆயத் ஒரு மறுப்பு ஆகும். எவ்வாறு ரப்புல் ஆலமீன் பௌதீக முன்னேற்றத்திற்கு தேவையானவற்றை படைத்தானோ, அதே போன்று ஆன்மீக முன்னேற்றத்திற்கு தேவையானவற்றையும் படைத்துள்ளான். இது அவனது ருபூபியத் ஆகும். எவர் ஒருவர் இதனை மறுப்பாரோ, அவர் அல்லாஹு தாலாவுடைய ருபூபியத் என்ற பண்பை மறுப்பவராவார். ஆக சூரா ஃபாத்தியாவை படித்தும் பிறகு மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை மறுக்கக்கூடிய மக்களும் சிந்திக்க வேண்டும். மேலும் நான் கூறியது போன்று மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாவுடன் பைய செய்த பிறகு நமது ஆன்மீகத்திலும் தக்குவாவிலும் முன்னேறக்கூடிய மக்களாக நாம் ஆக வேண்டும். அதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும். பிறகு அன்னார் கூறுகின்றார்கள், ஹம்து என்ற வார்த்தையில் இன்னொரு அம்சமும் உள்ளது. அது என்னவென்றால், அல்லாஹு தாலா கூறுகின்றான், எனது அடியார்களே, எனது பண்புகளின் மூலம் என்னை கண்டறியுங்கள், மேலும் எனது சிறப்புகளின் மூலம் என்னை கண்டறியுங்கள். நான் குறைகள் உடையவர்களை போன்றவன் இல்லை. எனது ஹம்துடைய தரம் மிகப்படுத்தி அதிகப்படியாக புகழக்கூடியவரை விட அதிகமானதாகும். நீங்கள் என்னிடம் காணப்படாத புகழுக்கு தகுதியான பண்புகளை வானங்களிலும் பூமியிலும் தேடினாலும் கிடைக்காது. நீங்கள் எனது புகழுக்கு தகுதியான பண்புகளை என்ன நினைத்தால் உங்களால் ஒருபோதும் அதனை எண்ண முடியாது. நீங்கள் இதற்காக எவ்வளவுதான் உயிரை கொடுத்து சிந்தனை செய்தாலும் சரியே, தனது பணியில் மூழ்கி கிடப்பவர்களை போன்று இந்த பண்புகளை தேடுவதில் எவ்வளவு கஷ்டத்தை மேற்கொண்டாலும் சரி, ஆழமாக சிந்தனை செய்யுங்கள். என்னிடம் இல்லாத ஏதாவது ஒரு புகழுக்குரிய பண்பு தென்படுகிறதா? அவ்வாறு நீங்கள் நினைத்தால் நீங்கள் என்னை கண்டறியவில்லை என்பதாகும். நீங்கள் குருடர்களை சேர்ந்தவர்கள் ஆகுவீர்கள். மாறாக நான் நிச்சயமாக எனது பண்புகள் மற்றும் சிறப்புகள் மூலமாக அறியப்படுவேன். அதாவது அவனது புகழுக்குரிய பண்புகள் மற்றும் சிறப்புகள் மூலம் அவன் கண்டறியப்படுகின்றான். மேலும் எனது அடைமலை எனது அருள்கள் என்ற மேகத்தால் அறியப்படுகின்றது. ஆக எந்த மக்கள் என்னை அனைத்து முழுமையான பண்புகள் மற்றும் அனைத்து சிறப்புகளின் தொகுப்பு என நம்பினார்களோ, அவர்கள் எங்கெல்லாம் எனது சிறப்புகளை கண்டார்களோ, தமது சிந்தனையின் எல்லையில் அவர்கள் கண்ட தனது வல்லமையின் தோற்றம் ஆகிய அனைத்தும் அவர்கள் எனக்கே உரியது என்று சுட்டிக்காட்டினார்கள். அவர்களது அறிவிலும் பார்வையிலும் தென்பட்ட கண்ணியத்தை, அவர்களது சிந்தனையில் கண்ணாடியில் தென்பட்ட ஒவ்வொரு வல்லமையையும் அவர்கள் என்னுடையது என்று சுட்டிக்காட்டினார்கள். ஆக இவர்கள்தான் எனது ஞானத்தின் வழியில் நிலை பெற்று இருப்பவர்கள் ஆவர். உண்மை அவர்களுடன் இருக்கின்றது. இவர்கள் தான் வெற்றி பெறக்கூடியவர்கள் ஆவார்கள். இறைவன் உங்களை பாதுகாப்பாக வைப்பானாக. எழுங்கள், அல்லாஹுடைய பண்புகளை தேடுவதில் ஈடுபடுங்கள். அறிவாற்றல் படைத்தவர்கள், சிந்தனை திறன் பெற்றவர்களை போன்று இதில் ஆழ்ந்து சிந்தனை செய்யுங்கள். மிகவும் சிறந்த முறையில் அலசி ஆராயுங்கள். சிறப்புகளின் ஒவ்வொரு பிரிவிலும் ஆழ்ந்து கவனியுங்கள். இந்த உலகின் உட்புறத்திலும் வெளியிலும் ஒரு பேராசை கொண்டவர் தனது ஆசைகளை பெறுவதற்காக தேடுவதைப் போன்று தேடுங்கள். ஆக நீங்கள் இதனுடைய முழுமையான சிறப்புகளை அடையும் போது, அதனுடைய நறுமணத்தை அடையும் போது, நீங்கள் அவனை அடைந்தவர்களாய் ஆகிவிடுவீர்கள். இது எப்படிப்பட்ட ரகசியம் என்றால், ஹிதாயத்தை தேடக்கூடியவர்களிடம் மட்டும்தான் இது வெளிப்படும். ஆக உங்களுடைய ரப் உங்களுடைய தலைவனாவான். அவன் முழுமையானவனாவான். எல்லா விதமான பண்புகளின் முழுமையும் எல்லா விதமான புகழின் தொகுப்பும் ஆவான். இதனை சூரா ஃபாத்தியாவில் கவனம் செலுத்தக்கூடியவர் மட்டும்தான் கண்டறிவார். மேலும் வேதனை நிறைந்த உள்ளத்துடன் இறைவனிடம் உதவி கோருவோர்தான் இதனை பெறுவார்கள். இறைவனுடன் உடன்படிக்கை செய்யும் போது தனது எண்ணங்களை களப்பற்றதாக ஆக்கி கொண்டு உடன்படிக்கை செய்யக்கூடியவர்கள். மேலும் தனது நஃப்ஸை எல்லா விதமான போட்டி போராமையிலிருந்து தூய்மைப்படுத்தக்கூடிய மக்களுக்கு இந்த சூராவின் வாசல்கள் திறக்கப்படும். அவர்கள் உடனே பார்வை பெற்றவர்களாக ஆகிவிடுவார்கள். ஆக நான் ஏற்கனவே கூறியது போன்று, ஹஜ மசீம் அலி சலாத் வஸ்லாமுடைய பையத்தின் கீழ் வந்த பிறகு இந்த தரத்தை பெறுவதற்கு நாம் எப்பொழுதும் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். மேலும் அந்த தரத்தினை சென்றடைய வேண்டும். சூரா ஃபாத்தியாவுடைய சிந்தனையும் மேலும் முழு குரானை சிந்தனை செய்து ஆராயக்கூடிய வழிகளும் ஹஜரத் மசீம் அலி சலாத் வஸ்லாம் அவரின் வழிகாட்டல்கள் மற்றும் போதனையின் மூலமாக தான் நமக்கு கிடைக்கப்பெறும். அல்லாஹ் தாலா ஹஜரத் மசீம் அலி சலாத் வஸ்லாமுடைய விருப்பத்திற்கேற்ப இறைவனுடைய பண்புகளை பற்றிய அறிவை பெற்று நமது வாழ்வை அவனது போதனையின்படி நடத்துவதற்கு முயற்சி செய்யக்கூடிய மக்களாக நம்மை ஆக்குவானாக. இன்று நான் தொழுகைக்கு பிறகு இரண்டு காயிப் ஜனாசாக்களை தொலை வைப்பேன். முதல் ஜனாசா மதிப்பிற்குரிய மர்ஹூம் மௌலானா அகமது கான் நசீம் சாஹிபுடைய மனைவி மதிப்பிற்குரிய ஃபத்தேஹ் பேகம் சாஹிபா அவருடைய ஜனாசாவாகும். மௌலானா சாஹிப் ரபுவாவின் லோக்கல் அடிஷனல் நாசிர் இஸ்லாவிஷாதாக இருந்தார்கள். இவர் இறந்து பல நாட்கள் ஆகின்றது. இவரது மனைவி பிப்ரவரி 4ஆம் தேதி மரணமடைந்தார்கள். இன்னா லில்லாஹி வா இன்னா இலைஹி ராஜிஊன். இவர் மிகவும் நல்ல பெண்மணியாவார். துவா செய்யக்கூடிய, தொழுகைகளை கடைபிடிக்கக்கூடிய, தஹஜ்ஜு தொழுகை தொழக்கூடிய, தக்குவாவை மேற்கொண்ட விசுவாசமுள்ள பெண்மணியாக திகழ்ந்தார்கள். நான் ஏற்கனவே கூறியது போன்று இவரது கணவர் மௌலானா அகமது கான் நசீம் சாஹிப் லோக்கல் அடிஷனல் நாசிர் இஸ்லாம் இர்ஷாதாக இருந்தார்கள். இதில் பொதுவாக கிராமத்து ஜமாத்துகள் அல்லது மாவட்டங்கள் அடங்கும். இதில் அதிகமாக கிராமத்து ஜமாத்துகளே இதன் கீழ் செயல்பட்டு வந்தன. சர்கோதா மாவட்டம் ரபுவாவிற்கு மிகவும் அருகில் இருந்ததால் பெரும்பாலான அகமதிகள் அங்கிருந்து ரபுவா வந்து விடுவார்கள். மௌலவி அகமது கான் நசீம் சாஹிபுடைய வீடு அவர்களுக்கு தனது வீடு போன்றதாகவே இருந்தது. சில சமயங்களில் 50க்கும் மேற்பட்ட நபர்களை கொண்ட குழுக்கள் பல்வேறு இடங்களிலிருந்து பயணம் செய்து அங்கு வந்துவிடும் என அவரது மகன் எழுதியிருக்கின்றார். மிகவும் பரிவுடன் அவர்களுக்கு விருந்து உபசரிப்பு செய்வார்கள். நமது பகுதிகளில் கிராமத்து மக்கள் தகவலின்றி திடீரென வந்து விடுவார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். உடனே அவர்களுக்கு சூடான உணவுகள் தயார் செய்யப்படும். ஒருபோதும் இவ்வளவு பேர் இங்கிருந்துதான் வருகிறார்கள் என முகம் சுழித்தது கூட கிடையாது. மௌலவி சாஹிப்பின் மரணத்திற்கு பிறகும் இவர்களுடன் நல்ல தொடர்பு ஏற்பட்டிருந்தது. அந்த தொடர்பை அவர்கள் தொடர்ந்தார்கள். மக்கள் அவர்களது வீட்டிற்கு வந்து போயிருப்பார்கள். ஏழைகளுக்கு உதவி செய்து வந்துள்ளார்கள். தமது பிள்ளைகளிடமிருந்து ஒருபோதும் எதுவும் பெற்றதில்லை. மாறாக அவர்களிடம் ஏழைகளுக்கு உதவி செய்யுமாறும் அறிவுறுத்தி கொண்டே இருப்பார்கள். அவரிடம் உள்ள தொகையை ஏழைகளுக்கும் பிச்சைக்காரர்களுக்கும் அனாதைகளுக்கும் பிரித்து கொடுத்து விடுவார்கள். இவர்களது வீட்டில் ஏழைகளின் ஒரு வரிசை இருந்து கொண்டே இருக்கும் என கூறுகின்றனர். சுக துக்கங்களை பற்றி பேசுவதற்கு பெண்கள் இவரிடம் வருவது உண்டு. மேலும் மாபெரும் சிறப்பம்சம் என்னவென்றால், ஹிலாபத்துடன் மிகவும் பற்றுடனுடன் தொடர்பு கொண்டிருந்தார்கள். தனது பிள்ளைகளுக்கும் எப்பொழுதும் இதனை பற்றி அறிவுறுத்தி கொண்டே இருப்பார்கள். அவருடைய உள்ளத்திலும் ஹிலாபத்தின் மீது அன்பு ஏற்படுத்தியிருந்தார்கள். அதற்கான முயற்சியையும் மேற்கொண்டு வந்தார்கள். இவர் மூசியா ஆவார். அல்லாஹு தாலா இவருடைய தரஜாவை உயர்த்துவானாக. இவர் தனக்கு பின்னால் 3 மகள்களையும் 3 மகன்களையும் தனது நினைவாக விட்டு சென்றுள்ளார்கள். இதில் ஒரு மகன் இவருடனே இருந்து வந்தார். மற்ற இரண்டு மகன்களும் வெளிநாட்டில் வசித்து வருகிறார்கள். இவர்கள் மதிப்பிற்குரிய நாசிர் பர்வாசி சாஹிப் மற்றும் மதிப்பிற்குரிய நசீம் மெஹதி சாஹிப் அவர்கள். இவர் அமெரிக்காவில் நமது ஜமாத் முல்லிக்காக பணியாற்றுகின்றனர். பர்வாஸ் சாஹிப் மற்றும் நசீம் மெஹதி சாஹிப் ஒரு சில காரணங்களால் ஜனாசாவில் கலந்து கொள்ள முடியவில்லை. அல்லாஹாலா இவர்கள் அனைவருக்கும் பொறுமையினையும் தைரியத்தையும் வழங்குவானாக. மேலும் நசீம் மெஹதி சாஹிப் நமது ஜமாத் முல்லிக்காக இருக்கின்றார். இவரது பணியில் நிச்சயமாக இவரது தாயாரது துவா உதவி செய்து வந்தது. அல்லாஹு தாலா வருங்காலத்திலும் இந்த துவாக்களுக்கு இவர்கள் வாரிசாகும்படி செய்வானாக. இரண்டாவது ஜனாசா மதிப்புக்குரிய மௌலவி குலாம் ரசூல் சாஹிப் மொல்லிம் இஸ்லாம் இர்ஷாத் பாகிஸ்தானுடைய மனைவி மதிப்பிற்குரிய ஹாத்திம் பிவி சாஹிபாவுடையதாகும். இவர் பிப்ரவரி 9ஆம் தேதி ஏறக்குரிய தனது 100வது வயதில் மரணமடைந்துள்ளார்கள். இன்னால் இல்லாஹி வா இன்னா இலைஹி ராஜிஊன். மிகவும் நல்ல பெண்மணியாவார். துவாக்கள் செய்யக்கூடிய தவக்கில் கொண்ட பெண்மணியாவார். மிகவும் கஷ்டமான பொருளாதார நிலையிலும் தனது கணவருடன் விசுவாசத்துடன் இருந்து வந்துள்ளார்கள். தன்மான உணர்வு கொண்ட பெண்மணியாக திகழ்ந்துள்ளார்கள். மிகவும் கஷ்டமான பொருளாதார சூழலிலும் எவரிடம் கையேந்தவில்லை. மிகவும் நல்ல ஆடைகளையே அணிந்து வந்துள்ளார்கள். குறைந்த செலவில் நன்றாக வாழ்வதற்கு முயற்சி செய்து வந்துள்ளார்கள். 28 வயது வரை ரசூல் நகரில் வாழ்ந்து வந்தார்கள். ஜமாத் சென்டர் அங்கு இருந்தது. ஜமாத் விருந்தினர்களும் ஏனைய விருந்தினர்களும் அங்கு செல்வார்கள். இவருடைய வீடு கெஸ்ட் ஹவுஸ் ஆக பயன்பட்டு வந்தது. மிகவும் மன மகிழ்ச்சியுடன் விருந்து உபசரித்து வந்தார்கள். 1974 நடந்த பிரச்சனையில் பெண்கள் குழந்தைகள் மட்டுமே வீட்டில் இருந்தனர். இரவு முழுவதும் திண்ணையில் அமர்ந்தவாறு வீட்டில் இருந்த ஆயுதங்களை கொண்டு காவல் பணியை செய்து வந்தார்கள். மேலும் மார்க்க உணர்வு மிகவும் மேலோங்கி இருந்தது. அப்பொழுது நடந்த குழப்பங்களின் போது மக்கள் அவர்களிடம், உங்களது வீட்டிற்கு வெளியில் அகமதியா லைப்ரரி என பேனர் உள்ளது, அதனை எடுத்து விடுங்கள் என்று கூறினார்கள். அதில் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மேற்கோளும் எழுதப்பட்டிருந்தது. அதற்கு அவர்கள், இது அப்படியேதான் இருக்கும், நாங்கள் யாருக்கும் பயந்து இதனை எங்களது கைகளால் ஒருபோதும் எடுக்க மாட்டோம் என்று கூறினார்கள். மேலும் லெஜினாவுடைய சதர் மற்றும் செக்ரட்டரியாக 1947 முதல் 1975 வரை தொண்டாற்றினார்கள். அகமதி மற்றும் அகமதி அல்லாத குழந்தைகளுக்கு குரான் கரீம் கற்றுத்தந்துள்ளார்கள். ஜமாத் அமைப்புடனும் ஹிலாபத் அமைப்புடனும் தொடர்பு கொண்டிருப்பதை பற்றி குறிப்பாக அறிவுறுத்தி வந்துள்ளார்கள். இவர்களுக்கு 3 மகன்களும் 2 மகன்களும் உள்ளனர். இவர்களது ஒரு மகன் நமது வாக்கிஃபி ஜிந்தகி முபாரக் அகமது ஜஃபர் சாஹிப் ஆவார். இவர் லண்டனில் அடிஷனல் வக்கீலுல் மாலாக இருக்கின்றார்கள். மற்றொருவர் முபஷிர் அகமது ஜஃபர் சாஹிப். இவரும் வாக்கிஃபி ஜிந்தகி ஆவார். இவர் தமது சர்வீஸிற்கு பிறகு வக்ஃப் செய்துள்ளார். அல்லாஹு தாலா இவர்கள் அனைவருக்கும் பொறுமை மற்றும் தைரியத்தினை வழங்குவானாக. மருகமுடைய தரஜாவை உயர்த்துவானாக. நான் கூறியது போன்று தொழுகைக்கு பிறகு இவர்களது ஜனாசா தொழுகை தொழப்படும்.
அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அஃமாலினா مَن يَهْدِ اللَّهُ فَلَا مُضِلَّ لَهُ وَمَن يُضْلِلْ فَلَا هَادِيَ لَهُ وَنَشْهَدُ أَن لَّا إِلَٰهَ إِلَّا اللَّهُ وَنَشْهَدُ أَنَّ مُحَمَّدًا عَبْدُهُ وَرَسُولُهُ عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم وَلَذِكْرُ اللَّهِ أَكْبَرُ